கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றெடுக்கிற இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்துட்டு புது சிருஷ்டியினுடைய பூலோக கடமைகள் என்ற பாடத்தினுடைய ஒரு கடைசி சில தலைப்புகளை இன்று நாம் பார்த்து அந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். இப்ப கடந்த 4 அல்லது 5 வாரங்களாக புதிய சிருஷ்டியினுடைய இந்த பூலோக கடமைகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சோ அந்த கடந்த நாட்கள்ல பார்த்த அந்த பாயிண்ட்ஸ் நம்முடைய இருதயத்துல நினைவாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதாவது, புதிய சிருஷ்டிகளாக இந்த கடைசி நாட்கள்ல பூமியில மாம்சத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் இந்த பூமியில அநேக ஜனங்களோட, அநேக வகுப்பாரோட, அநேக இயக்கங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல தேவனுடைய பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுகிற இந்த புதிய சிருஷ்டிகள் இந்த காரியங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று தான் நம்ம பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கு தகுந்தபடி ஒரு இயக்கங்கள், ஆர்கனைசேஷன்ஸ், சிஸ்டம்ஸுக்கு, அமைப்புகளுக்கு தகுந்தபடி, இடத்துக்கு தகுந்தபடி நம்முடைய உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுவதில் எந்த ஒரு விதத்திலும் இடரல் உண்டாயிராத படிக்கு, அதே சமயத்துல தேவனுடைய பார்வையில அந்த நீதியையும் நியாயத்தையும் ரொம்ப அன்பா நிறைவேற்றுகிற காரியங்கள் குறித்து நாம இங்க பார்த்து வந்தோம். இன்னைக்கு அதுல கடைசி ஒரு பாகம் நம்ம பார்க்கிறோம். சில டைட்டில்ஸ் அங்க கொடுத்திருக்கிறார் பிரதர், ஹானர் ஆல் மென், எல்லாரையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள். அப்போ இந்த வசனம், இந்த ஒரு வாசகம் எதின் அடிப்படையில கொடுக்கப்படுதுன்னா, நம்ம ஆதாரமா 2 வசனம் பிரதர் கோட் பண்ணிருக்கிறார். 1 பேதுரு 2:16 மற்றும் 17 வசனம் வாசிக்கவும். 1 பேதுரு 2:16-17. ரோமர் 13:7-8.
ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை, எவனுக்கும் தீர்வையை செலுத்த வேண்டியது அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனப்பண வேண்டியதோ அவனை கனப்பண்ணுங்கள்.
ஆமாம், அப்போ இந்த வசனங்களை ஆதாரமாக கொண்டு இந்த ஒரு பாகத்தை பிரதரங்க நமக்கு தருகிறது நம்ம பார்க்கிறோம். அதாவது, எல்லா மனுஷரையுமே புதிய சிருஷ்டிகளாகிய நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையாக அங்க இருக்குது. எல்லா மனுஷருக்கும் நாம எல்லா மனுஷரையும் நாம கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது அந்த எல்லாரும் என்கிற அந்த லிஸ்ட்ல யார் யாரை பத்தி ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுகிறார் என்றால் அதுதான் இந்த வசனத்துக்குள்ள அங்க இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்துக்கு ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி இருந்து படிங்க. நீங்க 1 பேதுரு 2:16 அந்த பேராகிராஃப்ல இருந்து படிங்க. புது பேராகிராஃப்ல இருந்து வரும் இல்ல, அந்த வசனத்துக்கு முன்னாடி 2 வசனம் முன்னாடி இருந்து படிச்சீங்கன்னா இல்ல, அதுக்கு மேல கரிங்க. நீங்க இந்த வசனத்தை எந்த கோணத்துல பேசுறாரு, இந்த ஒரு சின்ன சபடிங்க பிரதர் அசில் எந்த கோணத்துல அங்க பேசுறார். எல்லா மனுஷரையும் நம்ம கனம் பண்ண வேண்டும் புதிய சிருஷ்டிகள் இந்த பூமியில மாம்சத்துல இருக்கும் போது. சோ அந்த எல்லா மனுஷரும் லிஸ்ட்ல அவர் யார பத்தி அங்க குறிப்பிடுறாருன்னா, நம்ம இங்க படிக்கிறோம். மறுபடியும் படிங்க.
நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள்.
பாருங்க, மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள். அப்புறம்
மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு
பாருங்க, இதுதான் அந்த விஷயம். அதாவது, இந்த பாகத்துல யாரை குறித்து பேசப்பட்டிருக்கு, நாம் யாரையெல்லாம் கன பண்ண வேண்டும் என்றால் இந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஜனங்கள். அதாவது, இந்த பூமியில தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, அதாவது அங்கீகரிக்கப்பட்டன எப்படி சொல்றதுன்னா, உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரமே யாருனால்தான் உண்டாயிருக்குது, தேவனால்தான் உண்டாயிருக்குது. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய அதிகாரிகள், மேலான ஜனங்களே, இவங்கள் நமக்கு நம்ம மேல சில அதிகாரங்கள், சில கட்டளைகள் செலுத்தும் பொழுது அந்த அமைப்புகளுடைய காரியங்களுக்கும் நியாயமா இதற்கெல்லாம் உட்படணுமோ எதையெல்லாம் நம்ம கணம் பண்ணணுமோ அதை நம்ம கணம் பண்ண சொல்லித்தான் இங்க சொல்றார். அதாவது என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ், அந்த கவர்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் அதிகாரிகள், அந்த கவர்மெண்டினுடைய சட்ட திட்டங்கள், இதற்கெல்லாமே புதிய சிஸ்தி எம்மாதிரியான ஒரு நடத்தைய காண்பிக்கணும். சோ இந்த காரியங்கள் குறிச்சு தான் இந்த வசனத்துல அங்க பேசியிருக்கிறார். அப்ப பேசும் பொழுதுதான் இப்ப வசனப்படுங்க, 1 பேதுரு 2:16-17.
சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்கணத்திற்கு மூடராக
பாருங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், அப்ப நாம கிறிஸ்துவுக்குள் சுயாதீனர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது, இந்த பூமியில நம்மளை கட்டுப்படுத்துவதற்கு, நம்ம அடக்குவதற்கு எதற்குமே அங்க ரைட்ஸ் இல்ல. முழு சுயாதீனர்களாக நாம இருக்கிறோம். ஆனா அப்படி இருந்துட்டாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த சுயாதீனத்தை நீங்க தவறா பயன்படுத்தாம அங்க இருக்கணும். அதை நீங்க எதற்கு மூடலாக கொண்டிருக்க வேண்டாம், துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிருக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ள சுயாதீனரா இருக்கனால உலகத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். அதுதான் அங்க வர வசனம். அப்புறம் வசனம் படிங்க.
தேவனுக்கு அடிமையாய் இருங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரருக்கு அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை
பாருங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்துல அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்திருங்க, தேவனுக்கு அடிமையா இருங்க. அது மாத்திரம் இல்ல, ராஜாவை கூட நீங்க என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. இப்ப ரோமர் 13:7-8 படிங்க.
ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை.
சோ புரியுதுங்களா, இங்க எல்லாமே நமக்கு மேல தேவனே அனுமதித்திருக்கிற அந்த தற்காலிகமான அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, தலைவர்களே, இவர்களுடைய ஆதிக்கம், இதை பத்தி தான் அங்க பேசுற. சோ நீங்க எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், யாருக்கு வரி செலுத்தணுமோ அவங்களுக்கு நீங்க வரி செலுத்துங்க. அப்புறம்
எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கும் பயப்படுங்கள், எவனை கனப்பண வேண்டியதோ அவனை கனப்பண்ணுங்கள்.
ஆமாம் இல்லைங்களா. அப்போ யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுங்க, யாருக்கு கனம் செலுத்தணுமோ அவங்களுக்கு கனம் செலுத்துங்க. அப்போ இதுதான் சகோதர சகோதரர்களே இன்னைக்கு இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதாவது புதிய சிருஷ்டிகள் தங்களை சுற்றி இருக்கிற சாதாரண உலக ஜனங்கள் அவங்க கிட்ட எப்படி நடக்கணுங்கிறத இதுக்கு முன்னாடி பாட்டுல நம்ம பார்த்தோம். அவங்க அன்கான்சன்ட்ரேட்டடா இருப்பாங்க. அதாவது தேவனுடைய திட்டம் அறிந்திராமல், தேவனால தேவனுடைய பரிசுத்தாவினால ஜெனிப்பிக்கப்படாத சாதாரண ஜனங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்டயே நம்ம எந்த லெவலுக்கு அன்பு செலுத்தணும், எந்த லெவலுக்கு கட்டுப்பாட்டுடன் இருக்கணும்ங்கிற காரியம் எல்லாம் இதுக்கு முந்தின பாகத்துல நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, இந்த புதிய சிருஷ்டிகளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில அந்த அந்த அரசாங்கம், கவர்மெண்ட்ஸ், அதனுடைய அதிகாரிகள், அதனுடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய கொள்கைகள், இதை குறிச்சு அங்க பார்க்கும் போதுதான் இங்க அங்க சொல்றாரு. அப்ப சொல்லும் போது புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னா, அவங்க மாம்சத்துல சில சமயங்கள்ல எழும்பக்கூடிய அந்த என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல பாருங்க, freed from the rivalries and the ambitions of the will of the flesh. மாம்சத்தினுடைய சித்தத்தினால நமக்குள்ள சில சமயங்கள தலை எடுக்கக்கூடிய அந்த போட்டி பொறாம, இல்லாட்டி சில இச்சைகள், அதுவைகளெல்லாம் வந்து விடுபட்ட ஜனங்களா இருந்து, அதே சமயம் பரிசுத்த ஆவியினால நமக்குள்ள உந்தப்படுகிற அந்த பரந்த மனப்பான்மை, அந்த இரக்கம், அந்த சாந்தம், இந்த குணலட்சணங்களை காண்பிச்சு, அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் மற்றும் இந்த அமைப்புகள், இந்த அரசாங்கங்கள் கிட்ட காணப்படுகிற சில நல்ல குண லட்சணங்கள், சில நல்ல விஷயங்களை நாம பாராட்ட தெரியணும், அதற்கு அடிப்பணியே தெரியணும். சோ புது சிருஷ்டிகள், கிறிஸ்துவுக்குள் சுயாதீனரு, இவங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் ஒரு வேறுபட்ட பாதையை நாம் இந்த பூமியில இருக்கும் பொழுது எடுக்க முடியாது. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சில விஷயங்கள், அந்த மாம்சத்திற்கே உரிய காரியங்களுக்கும் கூட நாம் அந்த ஒரு அந்த நியாயம் செய்ய வேண்டியது அங்க இருக்குது. சோ அதுதான் இந்த கவர்மெண்ட் விஷயத்துல அங்க பேசும் போது அங்க சொல்லப்படுகிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இந்த தனிப்பட்ட ஜனங்களா இருக்கட்டும், இல்லாட்டி சில கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும், இவைகள் பத்தி பேசும் போது நாம நம்முடைய பூமிக்குரிய உரிமைகள், நம்முடைய பிரிவிலேஜஸ் தியாகம் பண்ணிருக்கிறோம், அதை முழுக்க முழுக்க பரலோகத்துக்குரியவர்களா மாற்றிருக்கிறோம். ஆனா உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய தனி மனித உரிமைகள், அப்புறம் அந்த 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 அரசாங்கத்தினுடைய உரிமைகள், இது வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணல, இன்னும் தியாகம் செய்யல. அப்ப என்னன்னா நாம நம்மள்தான் தியாகம் செஞ்சிருக்கிறோம், ஆனா மற்றவங்க அது அப்படி அப்படியே தான் இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது புது சிஷ்டிகள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய அந்த தனி உரிமைகளுக்கு இடையில நம்ம தலையிடுகிறவர்களாக அங்க காணப்படக்கூடாது. நம்ம தான் நம்முடைய தனி மனித உரிமைகளை வந்துட்டு முழுக்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு முழுக்க முழுக்க கர்த்தரோட அவருடைய ராஜ்யத்தோட அந்த ராஜ்யத்தின் திட்டங்களோட நம்ம இணைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது இது சாதாரணமாக ஒரு புது சிருஷ்டி இவைகளை இந்த காரியங்கள்ல அந்த அமைப்புகள் அது அமைப்புகள்னு சொன்னா தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா போன கிளாஸ்ல அமைப்புகள் நம்ம சம்பந்தமே படக்கூடாது பார்த்தோம். இங்க வந்து என்னன்னா அமைப்புகள் நம்ம யாரு சொன்னா இந்த கவர்மெண்ட்ஸ் சரிங்களா, அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் கிட்ட அங்க ரொம்ப தன்மையா கீழ்ப்படிதலோட அங்க நடந்து கொள்ளணுங்கிறது தான் அங்க நமக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். அதாவது இந்த உலக ஜனங்கள் கூட தேவனுடைய முழு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கண்டிப்பா ஒரு சிருஷ்டிகர் இருக்கணும் அப்படிங்கறத ஏதாவது ஒரு வகையில விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. பாருங்க, அவங்க நம்மளை போல் இல்ல, ஆனா ஏதோ ஒரு வகையில தேவனுக்கு பயப்படுறாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல அவரை ரெகனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம கூட அங்க என்ன சொல்றாருன்னா ஒரேடியா இந்த உலகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் எதிர்க்காம அவங்களோட முரண்பட்டு நிற்காம சில நியாயமான விஷயங்களை அவங்களுக்கு கீழ்பட்டு அங்க நடக்கணுங்கிறது அது தேவ சித்தமாக இருக்கு. அதான் சொல்றாரு, ஹென்ஸ் த நியூ கிரியேஷன் ஷுட் பி ஃபவுண்ட் அமாங்ஸ் தி மோஸ்ட் லா அபேடிங் ஆஃப் தி பிரசன்ட் டைம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல புதிய சிருஷ்டிகள் உண்மையில எப்படி இருக்கணும்னா இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கீழ்படியக்கூடியவர்களாக அவங்க இருக்கணும். அதே மாத்திரமில்ல, தே ஷுட் நாட் பி அஜிடேட்டர்ஸ், நாட் குவாரல்சம், நாட் ஃபால்ட் ஃபைண்டர்ஸ். அதாவது எதிர்க்கிறவர்களாகவும் பிரச்சனைக்குரியவர்களாகவும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவும் இவங்க இருக்கக்கூடாது. இப்ப கண்டிப்பா தேவனுடைய பிரமாணங்கள் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் யாருக்கு தான் தெரியும், ரொம்ப கரெக்டா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஒரு விஷயத்துல எது நீதி எது நியாயம் எது தேவன் பார்வையில கரெக்டா இருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் வேற யாருக்கிட்டையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, உலகத்துல பார்க்க முடியாது. இது உலகத்தின் ஜனங்களுக்கு தெரியவும் கூட தெரியாது, ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்குது, நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இயற்கையாக என்ன ஒண்ணு உருவாகுதுன்னா நாம நினைச்சோம்னா உலக ஜனங்கள் கிட்ட நிறைய குற்றங்கள் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஆனா இது ஒரு பக்கத்துல அங்க இருக்கட்டும், ஆனா அதே சமயத்துல நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், ஒருவேளை குற்றம் கண்டுபிடிச்சு நாம அவங்கள பிரஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சா அது கூட முழுக்க இப்போதைக்கு செயல்பட்டு தீரா. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு காலம் இது தீமை உலகம், எல்லாம் தீமை தான் இருக்கு, எல்லாம் சுயநலம் தான் இருக்கு, இந்த அரசாங்கம் அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நாம எதுவும் அங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா கர்த்தர் இயேசுனுடைய அந்த ராஜ்யத்துல இவைகள் எல்லாமே முழுவதும் மாற்றப்படும்ங்கிறது அங்க நமக்கு தெரியும். இப்ப பிரதர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா ஒருவேளை இன்னைக்கு மனுஷன் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றம் அது மாதிரி 10 மடங்கு செஞ்சா கூட அது தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கிற மாற்றத்துக்கு ஈக்குவல் ஆகுமா, ஈக்குவல் ஆகாது. அப்ப அந்த மனித முயற்சிகளை இங்க நாம அங்க எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஆலோசனை. ஆனா கூடுமான வரையிலும் என்ன பண்ணணும், இந்த அரசாங்கம் மற்றும் அவங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் அதுல இருக்கக்கூடிய நியாயம் அதுல இருக்கக்கூடிய நீதிய புது சிருஷ்டிகள் நாம அங்கீகரிக்கணும், அவைகளுக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறதுக்கு பழகணும். சோ அதுதான் அந்த வசனங்களை பார்த்தோம், ராஜாவுக்கு கீழ்படியுங்கள், எந்த அதிகாரமானால் அதுக்கு கீழ்படியுங்கள் நீங்க. அப்போ யார் யாருக்கு கணம் பண்ணணுமோ நியாயமா கணம் பண்ணுங்க, எது எதுக்கு பயப்படணுமோ. ரொம்ப முக்கியமா அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குது, மனுஷனால் தான் ஏற்றப்பட்டிருக்கு இப்போதைக்கு. ஆனா இப்ப மாம்சத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு உட்பட்டவங்களா தான் இருக்கோம், அதுல நன்மை இருந்துச்சுன்னா அதுக்கு நாம இசைந்து போகிறதுக்கு அங்க நம்ம அங்க பழகணும். இதுதான் அங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மனுஷனுடைய இயலாமையை நம்ம பார்க்கிறோம், ஒரு பூர்ணமான எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால செய்ய முடியாது, முற்றிலும் நன்மை முற்றிலும் சரி அப்படிங்கிற விஷயத்த மனுஷனால செய்ய இயலாது நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது புதிய சிருஷ்டிகளை கொஞ்சம் கிருபையா அங்க பார்க்கணும் சில விஷயங்கள். மனுஷனால முழுக்க பூர்ணமான ஒரு தீர்வு எதுக்கும் கொண்டு வர முடியாட்டி கூட என்ன நம்ம ஃபீல் பண்ணலாம், இப்ப இருக்கிற சிஸ்டம், இப்ப இருக்கிற கவர்மெண்ட், அது செயல்படுகிற விதம், அவங்க மனுஷனுக்காக இயற்றுகிற சட்ட திட்டங்கள், இதுல நிறைய குறைகள் இருக்கு, அவங்க பூர்ணமா கொண்டு வர முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாம இது இவைகளை எப்படி ஒரு இரக்கமா பாக்கலாம்னா, இப்ப பாருங்களேன், கவர்மெண்டே இல்ல, சட்ட திட்டமே இல்ல, ஒழுங்குங்கிறதே இல்ல, பாதுகாப்புங்கிறதே இல்ல, அப்படி ஒரு நிலைமை இருந்தா எவ்வளவு மோசமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்ப இருக்கிறது பரவாயில்லையா இல்லையா, அதை பார்க்க சொல்லலாம். புரிந்துங்களா? அதாவது நம்ம புது சிருஷ்டிகள் கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்தில் தான் எல்லாம் பரிபூர்ணமாகும். இப்ப இருக்கிறதெல்லாம் ஒண்ணுக்காக அதுக்கு அதோட கம்பேர் பண்ணும் பொழுது ஒண்ணுமே இல்ல, ஏதோ தற்காலிகமா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதோ சட்ட திட்டங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உற்றிலும் அதுல இருந்துட்டு விடுபட்டு அதை எதிர்த்து நின்று குறை கண்டுபிடிக்கிறதுலாம் புது சிஷ்டிகள் இருக்க வேண்டாம். ஒரு வேலை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எதுவுமே இல்லாம இருக்கு, இருக்கிற ஏதோ ஒண்ணு என்ன பரவாயில்ல நம்ம சொல்லுவோம். அதான் என்ன சொல்லுவோம், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் சொல்லுவோம். ஏதோ இருக்குது, இல்லைன்னு சொல்லாம ஏதோ இருக்குது இல்லைங்க. அந்த மாதிரிதான் இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் நாம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஈவன் தி மோஸ்ட் ஆர்பிட்ரரி மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி இன் தி பிரசர்வேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இஸ் பெட்டர் ஃபார் தேன் லாலெஸ்னஸ் அண்ட் அனார்கி வுட் பி. இப்ப இருக்கிற சட்ட திட்டங்கள் ரொம்ப மோசமா இருக்குது, அதுல முழுக்க முழுக்க நியாயம் இல்ல, நீதி இல்லைன்னு தெரிஞ்சா கூட ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது நிலைமைக்கு இந்த நிலைமை எவ்வளவோ பரவாயில்லைங்கிறத அங்க புது சிருஷ்டிகள் அங்க பார்க்கணும். அதே சமயத்துல ஏற்ற சமயத்துல நம்முடைய தேவன் இவைகள் எல்லாம் சரியாக கொண்டு வந்துருவார், பூரணத்துக்கு மாற்றி அமைப்பாருங்கிறதுல புது சிருஷ்டிகள் நம்பிக்கையா இருந்து காத்திருக்க வேண்டும் என்கிறது நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆலோசனை. அதே சமயம் இந்த கவர்மெண்ட்ஸ் அந்த கவர்மெண்ட் செயல்படும் விதம், அதுல நம்ம பார்க்கக்கூடிய குறைகள், அதுல நமக்கு தென்படக்கூடிய பலவீனங்கள், அதனால நமக்கு உண்டாகிற அதிருப்தி, ஜனங்களுக்கு உண்டாகிற அதிருப்தி, ஜனங்களுடைய விரக்தியான நிலை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சில சமயங்க இருதயத்துல ஃபீல் பண்ணுவோம், என்ன அரசியல்வாதிகள் இவ்வளோ கொடுமை பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே வராத. சில சமயங்கள்ல ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் நம்ம இருதயத்தை பாதிச்சுன்னா நம்ம அந்த மாதிரி சிந்திப்போம், இந்த அதிகாரிகளுக்கு விரோதமா நம்ம மனசுல சில எண்ணங்கள் கூட வரும். சோ அந்த மாதிரி சமயத்துல கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம் சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு நம்ம அந்த இருதயத்துல நம்ம அவங்களுக்கு விரோதமா ஏதோ நினைக்க வேண்டாம், பயப்படக்கூட வேண்டாம். அதான் வசனம் சொல்றாரு சங்கீதத்துல 37 முதல் 2 வசனங்கள், புது சிருஷ்டிகள் இந்த வசனத்தின் படி தங்களை காத்துக் கொள்வதற்கு அவங்க முயற்சி செய்யணும். பாருங்க, அப்போ பொல்லாதவர்கள் நியாயக்கேடு செய்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ, ஆனா எரிச்சல் அடைய வேண்டாம், ஏன்னா அது ஏற்ற சமயத்துல தேவநீதிகளை வந்துட்டு அங்க மாற்றிடுவார். சோ அப்போ இந்த கவர்மெண்ட்ஸ் அரசியல்வாதிகள் இவங்களை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு விரக்தி வந்து, அதனால சில சமயங்களை நாம அந்த அரசியல் காரியங்களை குறிச்சு பேசுறது, சில மாற்றங்கள் கொண்டு வருது, ஏதாவது ஒரு கட்சியோட நம்ம இணைத்துக் கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட சில சமயங்கள்ல டெம்டேஷனா இருக்கும் புதிய சிருஷ்டிகளுக்கு. ஆனா நமக்கு அங்க சொல்லப்படுகிற அந்த ஒரு ஆலோசனை என்னன்னா, மற்ற சாதாரண ஜனங்கள் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் என்று நினைச்சிட்டு அவைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு, சரிங்களா, அதாவது என்னென்ன சொல்லலாம், அரசியல் இல்லாட்டி பொருளாதார விஷயம் ஏதாவது ஒண்ணுல இதுல எல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவங்க முயற்சி எடுக்கலாம், பிரயாசம் எடுக்கலாம். பட் புது சிருஷ்டிகள் இவைகள்ல எதையுமே தலையிட அங்க வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆலோசனை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் டேனியல் அந்த வசனம் இருக்கு, மேனே மேனே டெக்கால் டெக்கேல் உபாசின், அதாவது இவங்க நீ தராசுல நிறுத்தப்பட்டு குறை உழவன் என்று காணப்பட்ட. அப்ப அவங்க இந்த அமைப்புகளின் மேல என்ன நிர்ணயிக்கப்பட்டாச்சு, அந்த நியாய தீர்ப்பு நிர்ணயிக்கப்பட்டாச்சு, நிறைவேறுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது அவ்வளவுதான். இந்த அமைப்புகள் நிரந்தரமா இருக்க போறதில்ல, இந்த சிஸ்டம் நிரந்தரமா இருக்க போறதில்ல, கண்டிப்பா இவைகள் எல்லாமே ராஜ்யத்துல மாறப்போகுது. சோ அதற்கு முன்னால இவைகளுடைய குறைகள்ல பலவீனங்களை பார்த்து நம்ம இருதயத்துல வருத்தப்படுறதோ எரிச்சல் கொள்றதோ எதுவும் கூட வேண்டாம். இந்த அமைப்புகள் அங்க முடிவுக்கு வரப்போறது உண்மை, அதுவும் எதுல முடிவுக்கு வரப்போகும் பார்க்கிறோம், மகா உபத்திரவத்துல அங்க முடிவுக்கு வரப்போறது உண்மை. அப்படி மகா உபத்திரவத்துல முடிவுக்கு வந்தாலும் கூட அந்த மகா உபத்திரவத்தை குறித்து கூட யாரு கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல, புது சிருஷ்டிகள் வந்து அங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா சீயோன் வந்துட்டு அசைக்கப்படுவதில்லை இந்த நாளுமே, வசனத்துல நாம படிக்கிறோம் சங்கீதத்துல எல்லாம், சரிங்களா. சோ அப்போ இதுதான் அங்க நமக்கு இன்னைக்கு நம்ம அங்க பார்க்கிற விஷயம், அதாவது என்னன்னா எல்லா மனுஷரையும் நம்ம கனம் பண்ணணும் அப்படிங்கிற வசனத்துக்கு கீழே நம்ம பார்க்கிற விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம மேல தேவன் அனுமதிச்சிருக்கிற அதிகாரங்கள், சட்ட திட்டங்கள், அதற்கு அதுல நிறைய குறைகள் இருக்கு, அவைகள் பூரணம் அல்ல. இது புது சிருஷ்டிகளா தேவனுடைய திட்டம் அறிஞ்ச ஜனங்களா நமக்கு வெளிப்படையா தெல்ல தெளிவா தெரியும். அதனால நாம இவைகளிலிருந்தா விடுபட்டு ஒரு புது பாதையில அவங்களை எதிர்த்து நின்று அவங்களுக்கு இசைந்திராம கீழ்படியாம இருந்து பிரச்சனை பண்றவங்களா அங்க இருக்க, மாறாக அவங்கள நிறைய குறைகள் இருந்தாலும் சில நன்மைகள் கூட அங்க பார்க்கிறோம். அந்த சில நன்மைகள் ஏதோ ஓரளவுக்கு இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்குது, இது கூட இல்லாட்டி இன்னும் மோசமா வேற போயிடும். சோ அப்ப இதெல்லாம் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். ஆனா கண்டிப்பா குறிப்பிட்ட காலத்துல தேவன் இவைகளை மாற்றி அமைக்க போறார் பூர்ணமா. அதுவும் புதிய சிருஷ்டிகள் நாமோ தேவ திட்டத்துல நம்ம தெரிஞ்சிருக்கும் பொழுது உரிமையா நம்பிக்கையா இங்க இருக்கிற வரைக்கும் இவைகளோட நாமோ இசைந்து கீழ்படிய வேண்டியவைகளுக்கு கீழ்படிஞ்சு அங்க தைரியமாக நிற்கும். மாறாக இந்த அமைப்பினுடைய சரியில்லாத செயல்பாடுகள், அதனால மனுஷங்களுக்கு வரக்கூடிய தீமை, ஒரு அதிருப்தி, இதையெல்லாம் பார்த்து மனசுல எரிச்சல் கூட பட வேண்டாம். ஏன்னா அதை நிறுத்தப்பட்டாச்சு, குறை உள்ளது என்று காணப்பட்டாச்சு, அதை மாற்றுவதற்கு அந்த காலம் கூட நிர்ணயிக்கப்பட்டாச்சு, அது நடக்கும். சோ அதனால புது சிருஷ்டிகள் அங்க தைரியமா அங்க இருக்கும். அது மாத்திரமில்ல, இதெல்லாம் தெரிஞ்சிட்ட புது சிருஷ்டி இன்னும் கூட அவங்க என்ன பண்ணணும்னா உலகத்து ஜனங்கள்கிட்ட போய் இந்த மகாபுத்திரம் அதுல இருந்த ஒட்டுமொத்த உலகம் மாற்றி அமைக்க போறது இதெல்லாம் குறிச்சு சாதாரணமான உலக ஜனங்களை பயமுறுத்தவும் வேண்டாம். ஏன்னா வசனா நமக்கு தானியம் இல்லத்தான் சொல்ற, துன்மார்க்கரோ உணரான் இல்லைங்களா, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள், துன்மார்க்கில் ஒருவனும் உணரான் அப்படிங்கும் பொழுது இந்த விஷயங்கள், இந்த மாபெரும் திட்டங்கள் என்னதான் போய் நம்ம கேட்கறதுக்கு செவி இல்லாத ஜனங்கள் கிட்ட பேசினா அவங்களுக்கு அதை உணர போறது அங்க இல்ல. அது மாத்திரமல்ல, இந்த காரியங்களை குறிச்சு சொல்லி அவங்க மனச விசனமடைய செய்யறது கூட நமக்கு அவசியம் இல்லாத வேலை. பிரதர் ரொம்ப ஒரு இரக்க பார்வையில அது சொல்றார், இந்த உலக ஜனங்கள் கவலைப்படுறதுக்கு அவங்க இருதயத்துல கலக்கம் உண்டாக்குறதுக்கு இப்பயே போதுமான அளவுக்கு அவங்க விஷயத்துல அங்க இருக்கு. வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். அப்படின்னா அது பொதுவா பார்க்கும்போது எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் நிறைய பாடுகள் நிறைஞ்ச நாட்களாத்தான் கடந்து போயிட்டு இருக்கு, சாதாரண மனுஷன் எடுத்துட்டா கூட. சோ அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையில பாடுகள் மத்தியில தான் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்ப அவங்களுக்கு மத்தியில் போயிட்டு நம்ம இந்த புது விதமான காரியங்களை சொல்லிட்டு அங்க இருக்க வேணாம். ஆனா ஒரு விஷயம் உண்மை, இப்ப ஒருவேளை கேட்கறதுக்கு காதுள்ள ஜனங்கள் யாராவது கிடைச்சா நாம என்ன பண்ணுவோம், சந்தோஷமா போய் தேவனுடைய வசனம் திட்டம் நம்ம சொல்றோம், எச்சரிக்கிறோம், இந்த வாக்கை பத்தி பேசுறோம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் தேவ சத்தத்தின் படி. சோ அதை உற்சாகமா செய்யக்கூடிய நாம இன்னொரு விஷயத்துல கூட விவேகமா நம்ம செயல்படணும், ரொம்ப ஞானமா செயல்படணும். அதாவது கேட்கறதுக்கு காது இல்லாத ஜனங்கள் கிட்ட போயிட்டு இந்த முத்து நம்ம வசனத்துல படிக்கிறோம் இல்லைங்களா, பன்றிகளுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண வேணும், முத்துக்களை நீங்க அங்க போட வேணாம், ரொம்ப ஞானமா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல ஒரு வேலை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த நன்மையான பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானமான காரியங்களை நம்ம பேசுறதுக்கு நம்ம எப்பயுமே தயாரான ஜனங்களாக அங்க இருக்கும். சோ அப்போ இந்த உலகத்தினுடைய அரசாங்க அமைப்புகள், சட்டத்திட்டங்கள், அதற்குள் இருக்கக்கூடிய ஜனங்கள், இவங்களுடைய நிலை, இவங்களுக்கு சம்பவிக்கக்கூடிய காரியம், இவங்களுக்கு மத்தியில புது சிருஷ்டிகளா தேவனுடைய தெய்வீக திட்டம் அறிஞ்ச ஜனங்களா ஜீவித்துட்டு இருக்க நாம், சோ நம்ம எப்படி இவங்களை பார்க்கணும், இவங்க காரியத்துல எந்த அளவுக்கு நம்ம அவங்களோட இசைந்து இருக்கணும், இந்த விஷயங்கள் தான் இங்க நம்ம அங்க பார்க்கணும். சோ அப்போ அவங்கள எதிர்த்து அவங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி எதுவும் செய்ய வேணாம், அதுல காணப்படுற நீதி நியாயத்துக்கு கீழ்படிஞ்சு நம்ம நடப்போம், ஒரு இசைந்த மனநிலையில அவங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னா, அப்போ இன்றைய இந்த அரசாங்கங்கள், கவர்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது, இசைந்து இருக்கணும், அவங்கள் வகுக்கிற திட்டங்களுக்கு நம்மளுடைய ஆதரவை நாம் தெரிவிக்கணுங்கிற அர்த்தத்துல இந்த விஷயங்களை நாம் அங்க பார்க்கறது இல்ல. இந்த இதுக்கு முன்னாடி நாம் என்னதான் பாக்குறோம்னா, முற்றிலும் மாறுபட்ட கண்ணுக்கு உறுத்தலான ஒரு நடவடிக்கை நாம் செய்ய வேண்டாம். இந்த அமைப்பின் மேல தேவனுடைய தீர்ப்பு இருக்கிறதுல நமக்கு தெரியும், ஏற்ற சமயத்தில் இவைகளை அருமையா தேவன் மாற்றிடுவார், இருக்கிற வரைக்கும் அதுல இருக்க நல்ல விஷயங்களுக்காக நாம் இசைந்து கீழ்ப்படிஞ்சு நடப்போம், அதுதான் ஒரு இதுதான் நம்ம பேசிருக்கோம். மாறாக என்ன பேசலன்னா, அதனால அந்த அமைப்புகள் என்னென்னலாம் செய்யறாங்களோ அதுல நம்மளும் இறங்கிட்டு போய் செய்யலாம் அப்படிங்கறது இல்ல. பாருங்க, ஹானரிங் மென், எல்லா மனுஷரையும் கனம் பண்றங்கிறது, ரெஸ்பெக்டிங் தேம் அக்கார்டிங் டு தேர் கேரக்டர் ஆர் ஆபீஸ், அவங்க சமுதாயத்துல என்ன விதமான ஸ்தானத்தை வகிக்கிறாங்க, எந்த பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதும் அண்ட் ஒபேயிங் தி லாஸ், அப்புறம் இந்த அரசாங்கங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணுங்கிறதும் டஸ் நாட் நெசசரிலி மீன் அ பார்ட்டிசிபேஷன் வித் தி வேர்ல்ட் இன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இல்லைனா, இந்த அரசாங்கத்தினுடைய காரியங்கள் செயல்பாடுகள்ல பங்கு பெறுவதுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சட்டம் போடுறாங்க கவர்மெண்ட்ல, பிரதர் எனக்கு சொல்லும் போது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு போடணும். சோ இப்ப ஒரு புது சிஸ்டி என்ன செய்யணும், கவர்மெண்ட் சட்டம் போட்டான், என்ன சட்டம், புது சிஸ்டிகள் எல்லாரும் ஓட்டு போடணும். சோ இப்ப இதுவரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ் வசனங்களின் படி அது கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டு எடுக்கிறாங்க, கண்டிப்பா புது சிஸ்டத்துக்கு என்ன பண்ணணும், கீழ்படு. சோ கீழ்படிஞ்சு செய்யும். சோ அப்ப அந்த எலெக்ஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஓட்டு போடுங்க. ஏன்னா சட்டம் என்ன மாதிரி போட்டு போடப்பட்டிருக்கு, எல்லாருமே கண்டிப்பா போடணும் சட்டம். சோ கீழ்படி. அதுதான் எல்லா அதிகாரிகளுக்கும், அதிகாரிகள் அனுப்பின அதிகாரிகளுக்கும் கீழ்படிங்க, ராஜாவுக்கு கீழ்படிங்க, கனம் பண்ண வேண்டியவங்களுக்கு கனம் பண்ணுங்க, பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுங்க. சோ கீழ்படிங்க. ஆனா அப்படி கீழ்படிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்க யார் யாரும் நமக்கு போட்டோ முதற்கொண்டு எல்லாமே வெளியாயிடும், அவங்களுடைய கேரக்டர் முதற்கொண்டு எல்லாம் தெரியும், யார் யார் வேட்பாளர்கள் எப்படி எப்படி நிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருங்களா இல்லைங்களா, எலெக்ஷன் நமக்கு தெரிஞ்சு. அப்படி தெரிஞ்சாலும் கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த வேட்பாளர்களே எந்த வேட்பாளர் ரொம்ப பெஸ்ட் வேட்பாளர் நீங்க உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி தோணுதோ அவங்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணுங்க, ஓட்டு போடுங்க. ஏன் அப்படி சொல்றாரு, கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இருக்கிறதுல என்ன பண்ணுங்க, பெஸ்ட் வேட்பாளருக்கு மாத்திரம் நீங்க ஓட்டு போடுங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த எலெக்ஷன் நிக்கிறவங்க எல்லாருமே என்னதான், யாராவது ஒரு நீதிமா நிக்கிறாரா, யாருமே நீதிமா நிக்கிறா, எல்லாருமே கொள்ளையடிக்கிறவங்க தான். அப்போ நமக்கு ஆலோசனை என்னன்னா, யார் கம்மியா அடிப்பாங்களோ அவங்களுக்கு போடுங்க. நம்மளால இப்போதைக்கு பெஸ்ட் என்னதான் பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும். கொள்ளையே அடிக்காத ஒருத்தர் நாம என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ணா அப்புறம் முடியாது. சோ அப்போ அதான் உங்களுக்கு அந்த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு மாத்திரம் நீங்க அங்க போடுங்க. இது வந்து ஓட்டு போட்டே ஆகணுங்கிற சட்டம் வந்தான். ஆனா ஒருவேளை அப்படி சட்டம் எல்லாம் வரல, எந்த கம்பல்ஷனும் இல்லை அப்படின்னா, நமக்கு கொடுக்கற ஆலோசனை என்னன்னா, இது எல்லாரும் வரக்கூடிய எலெக்ஷன்ல கணக்கை பின்பற்றணும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன ஒன்னு எடுக்கணும், ஒரு நடுநிலை எடுங்க, ஒரு நடுநிலையான ஒரு ஸ்தானத்தை எடுங்க. யாருக்குமே உங்களுடைய ஓட்டு போடணுங்கிறது அங்க அவசியம் இல்லை. அதான் பாருங்க, மீன் டைம் ஹவர் வைல் தேர் இஸ் நோ சச் டிமாண்ட் மேட் அப்பான் தம், நீங்க ஓட்டு போட்டே ஆகணுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாத பட்சத்துல, அவர் அட்வைஸ் வுட் பி தட், நாம உங்களுக்கு ஆலோசனையா சொல்லுவது என்னவென்றால், தே மெயின்டைன் அ ஸ்ட்ரிக்ட் நியூட்ரலிட்டி இன் ரெஸ்பெக்ட் டு பாலிடிக்ஸ், அரசியல் விஷயத்துல ஒரு நடுநிலை வகிக்கிறது நமக்கு பெஸ்ட். அப்படின்னா யாருக்கும் நம்முடைய சப்போர்ட் கிடையாது, யாரையும் நாம் எதிர்க்கிறதும் கிடையாது, அப்படி ஒரு நிலைமை ஏத்துட்டு, அண்ட் அவாய்ட் ஓட்டிங் ஆல் டுகெதர், ஓட்டு போடுறத முற்றிலும் புறக்கணிங்க. இது நாம வெளியே பேசினா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ இங்கிலீஷாங்கிறதுனால தைரியமா நாம பேசலாம். ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட், புது சிஸ்டிகள் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சோ நமக்கு எல்லாம் தெரியும், இந்த ஓட்டு உரிமைங்கிறது தான் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு சிட்டிசனுக்கும் இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதை நம்ம கண்டிப்பா செய்யணுங்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் லாஸ்ல பைலாஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம ஒரு உரிமை, ஒரு சாதாரண குடிமகனுக்குரிய உரிமைகளும் பிரதானமான ஒரு உரிமை, அது நம்ம கண்டிப்பா செய்யணும். இதெல்லாம் எல்லா எலெக்ஷன்லயும் சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு விரோதமா இந்த வார்த்தை சொன்னோம்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். பட் நாம உலகத்திலிருந்து எக்லிஷாப்ல இருக்கிற ஒரு புது சிஷ்டிகள், சோ அந்த புது சிஷ்டிகள் பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த ஆலோசனைகள். சோ ஒருவேளை இது புதிரா இருக்கு, பாருங்க கவர்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லுது ஓட்டு போடுற விஷயத்துல, அது எவ்வளவு முக்கியம், அது எப்படிப்பட்ட உரிமை அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இங்க நமக்கு தேவனுடைய பரிசுத்தாவில தூதன் மூலமாக இந்த ஆலோசனை வரும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா தோணலாம். ஆனா ஏன் இப்படி நாம சொல்கிறோம், ஆலோசனை சொல்கிறோம்னா, அதற்கு சில காரணங்கள் அங்க பிரதர் சொல்றார். என்னன்னா, வி குட் நாட் ஹோப் டு ஃபைண்ட் ஆன் எனி எலக்ட்ரல் டிக்கெட் பர்சன்ஸ் தரோலி கம்பீட்டன்ட் ஃபார் தம், அந்த எலெக்ஷன்ல நிக்கிற வேட்பாளர்கள்ல கண்டிப்பா அந்த ஸ்தானத்துக்கு மிகவும் பொருத்தமான ஆளுன்னு ஒருத்தரை நாம என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் ரொம்ப கிளியரா நமக்கு தெரியும். அந்த ஸ்டாண்டர்டில் ஆளக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு மனுஷனா யாரையா நம்ம இந்த பூமியிற்குரிய ஜனங்களை பார்த்தோம்னா ஒருத்தரும் நிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் நம்ம எலெக்ஷன்ல அங்க கலந்துக்க வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம் சொல்றாங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம போடாதனால ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்டு எலெக்ஷன்ல வந்துட போறது இல்ல. நம்முடைய ஓட்டுனால ஒரு பெரிய மாற்றம் இங்க நிகழ போறது அங்க இல்ல. அது ஒரு முக்கியம். அதாவது நாம அப்படின்னு சொல்லும் போது இங்க யார் சொல்லுது, எவ்வளவு பேர் இருக்கிறோம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு எவ்வளவு புத்தி சிருஷ்டி இருக்கிறாங்க, எத்தனை கோடி வேட்பாளர்கள் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, அவங்க இல்ல புது சிருஷ்டியுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும், ஒன்னு கூட வராது, ஒரு பெர்சன்டேஜ் கூட வராது. சோ இவங்களுடைய அந்த ஓட்டு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு பண்ண போறது இல்லை. எவ்வளவு ரீசனபிளா அங்க நம்ம சிந்திக்கணும் அது பாருங்க, அவர் அவர் அங்க சொல்லுகிற விஷயம் பாருங்க. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் என்னன்னா, என்னைக்கு நாம இந்த அரசியல் விஷயங்கள்ல பொதுவா நாம சேர்ந்துட்டு நிறைய ஆலோசனைகளு சில வாக்குவாதங்கள் எல்லாம் நாம செய்யறோமோ, we find their time consumed thereby but also their energies and their means. அவங்களுடைய நேரம் வேஸ்ட், நம்முடைய நேரம் வேஸ்ட், நம்முடைய சக்தி வேஸ்ட், நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாமே அங்க வேஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இவைகளெல்லாம் நாம ஏற்கனவே யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கோம்னா, தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்போ தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இந்த காரியங்களை நம்ம தலைய விட்டுட்டு நம்முடைய எல்லா விஷயங்களையும் வேஸ்ட் பண்றது வந்துட்டு அது தேவனுடைய சித்தமாக அங்க இருக்காது. சோ அப்போ இந்த நேரத்துல இந்த பிரயாசங்களை நம்ம சகோதர ஐக்கியத்திற்கு தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதோ ஒரு வகையில நாம அங்க பயன்படுத்தலாம், இந்த நல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்க போது, இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, ஏன் இந்த எலெக்ஷன்ல நம்ம கலந்துக்க வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம் கட்டாயம் இல்லைன்னா அப்படின்னா, நீங்க இப்ப ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாச்சு, அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இது எதற்கு அடையாளம்னா, இனி அந்த கட்சி இந்த அரசாட்சியில அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, நீங்க அந்த அந்த அமைப்புக்கு கடமைப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. சோ நமக்கு நல்லா தெரியும் இவங்க என்னதான் பண்ணாலும் தேவனுடைய நீதிக்கு முன்பாக குறைவான ஒரு ஜனங்களா தான் இருப்பாங்க. சோ அப்போ நீங்க உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சு அதன் அடிப்படையில் ஒரு அமை வந்துடுச்சுன்னா, அவங்க என் செய்ய அவங்க கண்டிப்பா என்னதான் செய்யறாங்க, என்னதான் செய்யறாங்க, இன்னைக்கு எலெக்ஷன்ல வந்துட்டாங்க உண்மையா நல்லதா செய்யறாங்களா, செய்யறாங்க நல்லது செய்யறாங்க. ஒண்ணு நல்லது செஞ்ச பின்னாடி 9 சுயநலமான காரியங்கள் லாபம் செஞ்சுட்டு தான் அந்த 1 முன்னாடி அங்க வைக்கிறாங்க. இதுதான் விழுந்து போன நிலைமையில இவங்க பண்ணக்கூடிய அங்க காரியமாக இருக்குது. சோ அப்போ நல்லா சிந்திச்சு பார்த்தா, நம்ம போடுற ஓட்டின் மூலம் அவங்க செய்யக்கூடிய எல்லா அநீதி குறை அரை குறை காரியங்களுக்கு நாம என்ன பண்றோம், நம்மளுடைய சப்போர்ட் அங்க கொடுக்கற மாதிரி போயிடுது. சோ அப்போ இதனால தான் நம்ம இந்த எலெக்ஷன்ஸ் அங்க வேணும், நல்லா சிந்திக்கணும் இந்த பாயிண்ட் சகோதர சகோதரிகள். எப்படி இருந்துச்சு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ப்ரிஃபரபிள் பொசிஷன் தேர்ஃபோர், அப்ப நாம என்ன நிலைத்தான் எடுக்கலாம்னா, அருமையா சொல்றார் வசனத்துல சில வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணி காமிக்கிறார். சங்கீதம் 39:12-11 என்னன்னா, நம்ம வந்துட்டு இந்த பூமியில அந்நியரும் அந்த நிலைமை நீங்க எடுங்க நாம் எடுப்போம் அப்படிங்கிறது சகோதரருடைய அந்த ஆலோசனை. அந்நியரும் பரதேசிகளும், ஏலியன்ஸ் இங்கிலீஷ்ல, ஏலியன்ஸ்னா அவங்க யாருன்னா அவங்களுக்கு கலெக்ட் இங்கிலீஷ் அந்நியரும் பரதேசிகளும் சரியா சொல்ல முடியாது, ஆனா இங்கிலீஷ்ல ஏலியன்ஸ் போடுது, ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் சொல்லிட்டோம்னா ஆமா இந்த கிரகத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்ல. சோ அந்த மாதிரி நமக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது, எந்த ஒரு நிலைமையும் கிடையாது, நம்ம இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களே அல்ல, அந்நியரும் பரதேசிகளும். அப்போ அந்நியரும் பரதேசிகளும் என்னதான் பண்ணுவாங்க, இங்க அருமையா சொல்றாரு, ஏலியன்ஸ் மஸ்ட் பி ஒபீடியன் டு தி லாஸ், சோ மஸ்ட் வி. ஒரு அந்நியரும் பரதேசிகளும் இந்த தேசத்துக்கு வந்துட்டா அவங்க என்னதான் செய்யணும்னா, இங்க இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படியணும். அப்ப நாங்க என்ன பண்ணணும், கீழ்படியலாம். ஏலியன்ஸ் மஸ்ட் பே டாக்ஸஸ் அக்கார்டிங் டு தி லாஸ், சோ மஸ்ட் வி. இங்க ஏலியன்ஸ் அந்நியரும் பரதேசிகளும் இங்க வந்துட்டா அவங்க இங்க இருக்கிற சட்டத்திட்டத்தின்படி அந்த வரிகள் கூட என்ன பண்ணும், செலுத்தணும். அப்ப நாமளும் என்ன பண்ணலாம், நாமளும் செலுத்துவோம். ஏலியன்ஸ் மே லுக் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்டர் தி லாஸ், சோ மஸ்ட் வி. அப்படின்னா இங்க இருக்கிற சட்ட திட்டங்களை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பா இங்க வந்திருக்கிற பரதேசிகள் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம், புரியுதுங்களா. அப்ப நாம கூட என்ன பண்ணலாம், இங்க இருக்கிற சட்ட திட்டங்களை பயன்படுத்தி நமக்கான சில பாதுகாப்புல தேடிக்கலாம், அதை நம்மளும் செய்யலாம். அப்புறம் என்ன சொல்றாரு, பட் ஏலியன்ஸ் வுட் நாட் ஃபீல் கம்பல்டு டு ஃபைட் அகைன்ஸ்ட் தயர் ஓன் கிங், எலிகன்ஸ் விச் தே ரெகனைஸ் பிரைமரிலி. ஆனா இங்க இந்த ஒரு பரதேசிகள் அந்நியரும் பரதேசிகள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா தங்களுடைய ராஜாக்களோட சண்டை போடுறதுக்கெல்லாம் அவங்க முயற்சி செய்ய மாட்டாங்க, அவங்களோட கை கோருக்கிறாங்க முயற்சிக்க மாட்டாங்க. சோ அந்த நிலைமையில நாம அங்க இருந்துருவோம். ஏன் சொல்லும் போது அருமையான ஒரு வசனம், ரொம்ப ஆப்டா அந்த வசனம் இருக்கு, கலோசேயர் 1:13.
இருளில் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிறார்.
பாருங்க, நம்மள தேவன் என்ன பண்ணிருக்கிறார், இருளினுடைய அதிகாரத்திலிருந்து விடுவிச்சு தம்முடைய
அன்பின் குமாரனுடைய
ராஜ்யத்துக்கு உட்படுத்திருக்கிறார் தேவன். அதாவது என்னன்னா, we are being translated from one kingdom to another kingdom. இங்க வார்த்தையில அவங்க சொல்லும்போது, அதாவது ஒரு ராஜ்யத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட்டு இன்னொரு ராஜ்யத்திற்குள்ள நாம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம், சேர்க்கப்பட்டிருக்கிறோம். விடுவிக்கப்பட்ட ராஜ்யம் இருள் சூழ்ந்த இந்த உலகம், பிசாசினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்திலிருந்து இப்ப நம்ம விடுவிக்கப்பட்டு யாருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிருக்கிறோம், தேவனுடைய அன்பின் குமாரனாகிய கர்த்தர் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள நம்மளை உட்படுத்திருக்கிறோம். சோ இங்க ஏற்கனவே என்ன நடந்திருக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கு. நம்ம உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்துக்கு இப்போ உரிய ஜனங்களில, ரொம்ப சிம்பிள். அப்புறம் நிறைய கேள்வி கேட்கிறார், தமிழ் வாழ்த்து கூட ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கணும். ஆர் நாட் தி சப்ஜெக்ட் ஆஃப் தி கிரேட் கிங் கேள்வி கேட்கிறார். அப்ப அந்த மாபெரும் ராஜாவுக்கு இன்னைக்கு நம்ம பிரஜைகள் இல்லையா? எஸ், அதான் சொல்ல முடியும். கண்டிப்பா இப்ப ஆளுகை செஞ்சிட்டு இருக்க ராஜாவுக்கு தான் நாம் யார் உண்மையிலே பிரஜைகள், அவருடைய ராஜ்யத்துக்கு தான் நாமோ பிரஜைகள். அதான் சொல்றாரு, ஆர் நாட் வி அண்ட் ஆர் நாட் ஆல் தி கிங்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் மோர் ஆர் லெஸ் ஐடென்டிஃபைட் வித் தி பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் இந்த பிசாசானுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேசங்களும் அதுதானே இருக்குது. ஆமா, கண்டிப்பா அப்படித்தான் இருக்குது. ஆர் நாட் வி தேர்ஃபோர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ் ஹியர் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஏலியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். சோ அப்படி இருக்கும் போது நாம இந்த தீமையான உலகத்துல சாத்தானுடைய அரசாட்சியில ஒரு அந்நியர் மாதிரி, ஒரு பரதேசிய மாதிரி அல்லவா இருக்கிறோம்? கண்டிப்பா அப்படித்தான் நாம அங்க இருக்கிறோம். இட் இஸ் எமினென்ட்லி ப்ராப்பர் தட் வி ஷுட் லவ் அண்ட் அப்ரிஷியேட். இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, கண்டிப்பா இங்க இருக்கிற அமைப்புகள், சட்டத்திட்டங்கள், கோட்பாடுகளுக்கு நாம இசைந்து சில விஷயங்களை கீழ்படிஞ்சு ஒரு இரக்கம் காண்பிச்சு அமைதியோட இருக்கணுங்கிறது தான் நம்ம விரும்புகிறோம். ஆனா அதே சமயத்துல அந்த ராஜ்யங்களுக்காக குரல் கொடுத்துட்டு அவங்களுக்கு கூட போய் நின்று போராடிட்டு இருக்கணுங்கிறதுல அர்த்தம் அங்க இல்ல. சோ இதுதான் அங்க முக்கியம். சோ அப்போ கண்டிப்பா இந்த ஓட்டிங் ரொம்ப சீரியஸான மேட்டர் நமக்கு. அப்போ இது கண்டிப்பா இனி வரக்கூடிய காரியங்களை கூட நம்ம அங்க செய்ய வேண்டியதான் அங்க இருக்குது. அப்போ சில தேசங்கள்ல சில அரசாங்கங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ட்ரூ, உண்மைதான், கவர்மெண்ட் மே நாட் ஆல்வேஸ் எக்ஸெம்ட் தோ சப்போஸ் டு வார். சில தேசங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சட்டத்திட்டம் சாதாரண பிரஜைகள் கூட கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட காலம் ராணுவத்துல என்ன பண்ணணும், பணிபுரியும். ராணுவத்துல ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம்னா நம்ம இஸ்ரேல். இஸ்ரேல்ல அது யாராச்சு 2-3 வருஷம் எங்க சர்வீஸ் பண்ணி ஆகணும், ஆர்மியில சர்வீஸ் பண்ணி ஆகணும். இஸ்ரேல இருக்கிற சாதாரண ஒருத்தருக்கும் கன் எடுக்க தெரியும், ஆப்ரேட் பண்ண தெரியும், நல்ல சண்டை யுத்திகள் எல்லாம் தெரியும். ஒரு 3 வருஷமாவது சர்வீஸ் பண்ணி ஆகும் சில சட்டத்திட்டங்கள் சில தேசங்கள். அது மாதிரி இன்னும் சில தேசங்கள் எல்லாம் அங்க இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சோ அந்த மாதிரி தேசங்கள் சோ இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சில ரிலாக்சேஷன் தர மாட்டாங்க. நாம சமீபத்துல ரீபிரின்ஸ்ல ஒரு 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 பாடம் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அருமையான ஒரு ஒரு வாசகம் போடுச்சு, 18-year-old martyr. அப்படின்னா 18 வயசுல சுவிசேஷத்திற்காக துன்பம் அனுபவிச்ச ஒரு சகோதரன் போட்டு ஒரு சின்ன ஆர்டிக்கல் பிரதர் பப்ளிஷ் பண்ணிருக்கிறார். அதை பார்க்கும்போது இந்த விஷயம் அங்க வருது. என்னன்னா, அந்த சகோதரன் 18 வயசு தான் அவருக்கு, அவர் இருந்த தேசத்துல இந்த கண்டிஷன், என்ன கண்டிஷன், கண்டிப்பா ராணுவத்துல சேர்ந்து ஆகணும். ஆனா பிரதர் இந்த வால்யூம்ல கிளியரா சொல்றாரு, பாருங்க அப்படி நீங்க ஒருவேளை சில கவர்மெண்ட் நம்மள வந்துட்டு ஃப்ரீயா விட மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க எங்க சர்வீஸ் பண்ணி ஆகும்னு சொல்லுவாங்க, ராணுவத்துல அங்க பங்கு பெற்றே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி பங்கு பெற கூடாது, ராணுவத்துல பங்கு பெறக்கூடாதுங்கிறத இந்த ஆலோசனை. ஆனா இது இப்படி இருக்கும் போதுதான் அந்த சகோதரன் 18 வயசு தான், அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, உறுதியா சொல்லிருக்கிறாரு, இல்ல நான் என்ன பண்ண மாட்டேன், ராணுவத்துல நான் சேர மாட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில தூக்கி போட்டாங்க. அவர் ஜெயில தூக்கி போட்டு அப்புறம் பாஸ் ஓவர் அட்டன் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காரு, பெட்டிஷன் எழுதி போட்டு பாஸ் ஓவர் அட்டன் பண்றதுக்கு அவரை ஜெயில் அதிகாரிகள் அனுமதிச்சிருக்கிறார். சோ அவர் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்து பாஸ் ஓவர் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் எங்க போயிருக்கிறார். அவருக்கு வயசு எவ்வளவு? சோ ரீப்ரின்ஸ்ல அவர் பத்தி பிரதர் ரசல் போட்டிருக்கிறார் அவருடைய நாட்கள்ல. சோ அப்ப இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. அப்போ ஏன் இங்க அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரோம்னா இந்த விஷயம். சோ சில தேசங்கள்ல இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கும், அவங்க நம்மளை விட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லணும், ஒருவேளை அப்படி நிர்பந்தத்தின் பேர்ல நீங்க ஒருவேளை ராணுவத்துல சேர்ந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா ராணுவத்துல சேர்ந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதெல்லாம் பூலோக கடமைகள்லாம் வர நம்ம பாயிண்ட்ஸ் சிந்திக்கணும். இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு பாயிண்ட் தான் நம்மளை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சிந்திக்க வச்சுது நமக்கு. அப்போ ராணுவத்துல நீங்க சேர வேண்டாம், நீங்க நிர்பந்தத்துல சேர்ந்துட்டா கூட என்ன பண்ணுங்கன்னா, அவங்க கிட்ட போய் ஆபீசர்ஸ்கிட்ட போய் உங்க நிலவரம் எல்லாம் விவரிச்சு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்ணிடுங்கன்னா, ராணுவத்திலயும் கூட நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாரும் கண் எடுத்துட்டு போய் பேடல நிக்கணுங்கிற அர்த்தம் இல்ல. இப்ப அங்கே கூட என்ன இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்ப மருத்துவ டிபார்ட்மெண்ட் இருக்குது, சாதாரண கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சரிங்களா? அப்ப இங்க எல்லாம் போலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுதல் கொடுக்க சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கேட்டு அந்த மாதிரி உங்களை தப்பிச்சு கொள்ளலாம் அப்படி பிரதர் ஆலோசனை கொடுக்கலாம். ஒருவேளை அதுக்கும் கூட வாய்ப்பு இல்ல, நீ கண்டிப்பா கண் எடுத்துட்டு போய் பாரில நின்னு எதிரில இருக்கிற ஒரு ஒரு எதிராளிய சுட்டுத்தான் ஆகணும்னு சொன்னா கண்ணெடுங்க, பார்டர்ல போய் நில்லுங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, ஏன்னா அது நம்ம தான் டிசைட் பண்ணணும், அது வந்துட்டு யாரும் வந்து நீ சூடு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. சோ அது ஏன் ரொம்ப சிம்பிள், எல்லாருமே ஆதாமனுடைய பாசங்க. நமக்கு தெரியும், இது தெரியாத வரைக்கும் பாகிஸ்தானை பார்த்து கோபம் வரும் நமக்கு. ஆனா இப்போ அவரு கூட யார்தான், தேவனுடைய பிள்ளை. அப்ப நம்முடைய சகோதரன் அவரை நம்ம என்ன பண்ண முடியாது, கொல்லாங்க முடியாது. சோ ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனை. அப்ப இந்த ஆலோசனை எப்படித்தான் அந்த சகோதரன் அங்க 18 வயசுல ஒரு மிகப்பெரிய சாட்சி கொடுத்துருக்காரு, அதுதான் ரீப்ரின்ஸ்ல நம்ம அங்க பார்த்தோம் சகோதர சகோதரிகளை. சோ இவைகள் எல்லாமே இந்த அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அவைங்களுடைய கோட்பாடு கொள்கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகள் ஞானமா நடக்க வேண்டிய காரியம். நெக்ஸ்ட் கடைசி டாபிக், த நியூ கிரியேச்சர் அண்ட் மாரல் ரிஃபார்ம்ஸ். இது இல்ல, அதாவது என்னன்னா, இது ரொம்ப சின்ன டாபிக். அதாவது சில மாற்றங்கள் கூட புது சிருஷ்டிகள் இந்த உலகத்தின் மேல கொண்டு வர்றதுக்கு இப்ப என்ன பண்ண வேண்டாம், முயற்சி செய்ய வேண்டாம். அதாவது என்ன விஷயம் சாப்பிடலாம், எந்த விஷயம் எந்த துணிமணி அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக ஜனங்களுக்குள்ள போய் சொல்லிட்டு வேதம் அங்கீகரிக்காத விஷயங்களை உலக ஜனங்களுக்கிட்ட சொல்லிட்டு ஒரு புரட்சி ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு கூட இப்ப திக்கிய புதிய சிருஷ்டிகள் அங்க முயற்சி செய்ய வேண்டாம். ஆனா தங்களுடைய வாழ்க்கையில அவங்க எது செஞ்சுட்டா தேவனுக்கு மகிமைப்படுத்த முடியுமோ அந்த விஷயங்கள் மாத்திரம் யார் செய்யட்டும், புது சிருஷ்டிகள் அங்க செய்யட்டும். மற்ற உலக ஜனங்கள் கிட்ட போய் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், அது ஒரு பாயிண்ட். கடைசி விஷயம் என்னன்னா, வீரிங் ஆஃப் காஸ்ட்லி அப்பேரல். புதிய சிருஷ்டிகள் அணியக்கூடிய ஆடை அலங்கார விஷயத்துல அவங்க எப்படி இருக்கணும், ஒருவேளை அவங்க ரொம்ப காஸ்ட்லி விலை உயர்ந்த துணி மணிகளை அணிந்து கொள்ளலாமா, அதை குறிச்சு என்ன பேசுறாரு அப்படின்னா, கண்டிப்பா புது சிருஷ்டிகள் தேவனிடத்துல உடன்படிக்கை செய்தவர்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே ரொம்ப முக்கியம் என்று நம்ம அங்க கருத முடியாது. அதே சமயத்துல நாம பார்க்கும் போது தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்க பொருளோகத்துல, அதை இமேஜின் பண்ண சொல்ற அந்த ரிச்னஸ்க்கு நாம ஏதாவது சொல்ல முடியுமா, ஈடியனே சொல்ல முடியுமா, தேவனுடைய தூதர்கள் குமாரர்கள் அப்போ அவங்க எல்லாம் எவ்வளவு தெரியல, நம்ம யாரையும் பார்க்கல, எவ்வளவு மகிமையா எவ்வளவு பிரகாசமா எவ்வளவு ஐஸ்வர்யமா இருப்பாங்க தெரியல. அதனால அதை பார்க்கும் போது நாம கூட அப்படித்தான் இருக்கணும்னு யாருக்கா தோணல, கூடுமான வரைக்கும் தங்க வெள்ளி எல்லாம் போட்டுட்டு இருக்கலாம்னு தோணல. ஆனா அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் நம்ம அங்க பார்க்கணும். நம்ம என்னதான் சொல்றோம்னா, the new creature should not adorn their mortal bodies lavishly extravagantly. புதிய சிருஷ்டிகள் தங்களுடைய இந்த மாம்சீக சரீரத்தை அளவுக்கு அதிகமாக உடோபகாரத்தோட எக்ஸ்ட்ராவேஜன்ட்லி செலவீனம் செய்யக்கூடிய வகையில தங்களை அலங்கரிச்சு கொள்ள வேண்டாம் என்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய காரணம். ஏன் 4-3 பாயிண்ட்ஸ் பிரதர் அங்க நமக்கு சொல்ற, ஏன் புது சிருஷ்டிகள் தங்களை அளவுக்கு அதிகமா விலை உயர்ந்த துணி மணிகள் மற்ற அழகு சாதனங்களை கொண்டு அலங்கரிச்சு கொள்ள கூடாது, அலங்கரிச்சு கொள்ளக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏன் கூடாது, சில பாயிண்ட்ஸ். Extravagant personal adornment naturally leads to more or less of pride. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான அலங்காரம் ஆடை அலங்காரம் புதிய சிருஷ்டிகள் செய்வது கண்டிப்பா அவங்களை எதற்கு வழி நடத்தும்னா, ஒன்னும் அதிகமா இல்லாட்டி ஓரளவுக்காவது பெருமைக்கு அவங்கள வழி நடத்தும். சோ அதனால நம்ம அது வேண்டாம் சொல்றோம். And we all know that a love of display, a love of appearing well before others is a peculiar temptation to our fallen flesh. அதாவது மற்றவர்களுக்கு முன்பாக நல்லா நம்ம தோற்றம் அளிக்கணும், மற்றவர்களுடைய பார்வையில கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில நாம் இருக்கணுங்கிற எண்ணம்ங்கிறது நம்முடைய விழுந்து போன சுபாவத்துக்கு வரக்கூடிய ஒரு டெம்டேஷன், ஒரு ஒரு சோதனை, ஒரு இச்சை அது. அண்ட் வெரி அன்ஃபேவரபிள் டு தி கல்டிவேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் மீக்னஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. சோ இது மேட்டிமை பெருமைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு காரியமோ ஒளியோ தாழ்மைக்கும் எளிமைக்கும் வழிநடத்தக்கூடிய காரியம் அல்ல. மற்றவர்கள் நம்மளை நம்மளை பார்க்கணும், கொஞ்சம் பிரமிப்படையா பிரமிப்பா பார்க்கணுங்கிற லெவலுக்கு திங்க் பண்ணிட்டு நம்ம ட்ரெஸ் பண்றது இந்த விஷயங்கள் தான் அங்க குறிக்குது. ஹென்ஸ் எனி திங் தட் வுட் மினிஸ்டர் டு பிரைட் அண்ட் ஹிண்டர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி வுட் பி கான்ட்ராரி டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி நியூ கிரீச்சர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய சிருஷ்டிக்கு உள்ளாக பெருமைக்கு வழி நடத்தி தாழ்மை எளிமையிலிருந்து வழிவிலக செய்ய எந்த ஒரு காரியங்களும் புதிய சிஸ்டுக்கு ஏற்புடையது அல்ல. முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட், ஏன் வந்துட்டு ரொம்ப அலங்காரமான ஐஸ்வர்யமான காரியங்களை அலங்கரிக்க அதன் மூலம் தங்களை அலங்கரிச்சு கொள்ள வேண்டாம் என்றால் அது பெருமைக்கு வழி நடத்தும், மேட்டிமைக்கு வழி நடத்தும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய இந்த மனுக்குலத்துல பெரும்பான்மையான ஜனங்கள் தங்களுடைய ஆகாரத்துக்கே கஷ்டப்படக்கூடிய ஜனங்கள். அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தங்களுடைய வறுமையின் காரணமாக தங்களை அளவுக்கு அதிகமா இந்த மாதிரி செலவு செய்து அலங்கரித்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதே. அந்த மாதிரி ஜனங்களுக்கு மத்தியில தான் இந்த நாமம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் உலகத்திலேயே 2% தான் மூணு வேளை சாப்பிடுறாங்க நல்லா, அதாவது ஐஸ்வர்யவான்கள்னு சொல்றா உலகத்துல 2% தான் எல்லாம் இருக்குது, அதிகபட்சமா 2% மீதி எல்லாம் எப்படித்தான் ரெண்டு கேட்டகரியில வராங்க, ஏதோ மத்தவங்களுக்கு சாப்பிடறதுக்கு போக ஏதோ வீடெல்லாம் இருக்குது, இன்னும் அதிகபட்ச வகுப்பாரு சாப்பாடுக்கே இல்லாத ஜனங்கள் தான் சூழ்நிலை. சோ இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி காரியங்களை வாங்கி தங்களை அலங்கரிச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத எளிய சாதாரண ஜனங்களா இருக்கும் போது இப்ப இவங்களுக்கு முன்னால நாம அந்த மாதிரி ஒரு படோபகாரம் சரியான வார்த்தைங்களா தெரியல இல்லைங்களா, அந்த மாதிரி அலங்கரிச்சுட்டு நம்ம போய் நிக்கும் பொழுது அந்த ஏழ்மையான ஜனங்களுக்கு நம்ம மேல ஒரு பொறாமை வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட இல்லாத ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள் மேல ஒரு ஏக்கம் அங்க வரும். சோ சாதாரண ஜனங்களுடைய இருதயத்துல பொறாமை ஆசை ஒரு ஏக்கம் தூண்டுகிற விதமா புது சிருஷ்டி சகலத்தையும் வரைஞ்சு நாம் நடந்து கொள்வது அங்க நல்லதில்லை. அது வந்துட்டு தட் இஸ் நாட் தி ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் லவ், அதாவது அது உண்மையான அன்பின் ஆவி அல்ல. இல்லாத எளிய சகோதர சகோதரிகள் இருக்கல, ஒருவேளை கிருபையில இருக்கப்பட்ட நம்மளை பார்த்து ஏங்கவோ இல்லாட்டி ஒரு தவறான எண்ணத்தை அவங்களுடைய இருதயத்துல விதைக்கவோ நாம் ஒரு காரணமாக அங்க இருக்கக்கூடாது. நம்முடைய அலங்கரிப்புகளின் மூலம் த ஸ்பிரிட் ஆஃப் லவ் தேர்ஃபார் அப்படின்னா அன்பின் ஆவி என்ன பண்ணணும்னா வுட் ப்ராம்ப்ட் நியூ கிரீச்சர் டு கன்சிடர் தி கண்டிஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அப்ப புது சிருஷ்டிகள் என்ன பண்ணணும், அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சத்தம் வரணும் எப்பயுமே மற்றவர்களுடைய நிலை அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய நடத்தைகளை அவங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். நாட் டு ப்ரொவோக் தெம் டு கவர்டியஸ் என்வி, மற்ற ஜனங்களை பொறாமைக்குள்ள எரிச்சலுக்குள்ள வழி நடத்துறவங்களா இருக்கக்கூடாது. நாட் டு மேக் தேர் லைஃப்ஸ் அண்ட் லாட் சீம் பிட்டர் இன் கம்பேரிசன், அவங்க நம்மோட அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அவங்க மனம் கசக்கிற மாதிரி நாம அந்த சந்தர்ப்பம் தரப்படுற செகண்ட் பாயிண்ட் அது. நெக்ஸ்ட் என்னன்னா புது சிஷ்டிகள் தங்களுடைய எல்லாவற்றையுமே யாருக்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க, தேவன் கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அது டைம் ஞானம் மாத்திரம் இல்ல, ஒருவேளை நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்க கொஞ்சம் செல்வம் பொருட்களா இருந்தாலும் கூட. சோ அப்படி தேவனுக்கென்று முழுக்கும் தத்தம் செய்யப்பட்டுட்ட அந்த காரியங்களை ரொம்ப ஞானமா ஒரு நல்ல உக்கிரான காரணா இருந்து நாம கணக்கு ஒப்பிக்க கூடியவங்களா இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும் போது இந்த காரியங்களை அளவுக்கு அதிகமான அலங்கரிப்புக்காக அங்க பயன்படுத்துவது வந்துட்டு அது தகாத ஒரு விஷயமாக அங்க இருக்குது. அது மாத்திரமில்ல புதோ சிருஷ்டிகள் இந்த விஷயங்கள் எல்லாம் யார மேன்மையா பார்க்கணும், முதல்ல அப்படின்னா நம்முடைய தலையை பார்க்கணும். கர்த்தர் இயேசு இந்த விஷயத்துல அவர் என்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டார், நம்ம வசனம் படிக்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும் நம்ம நிமித்தம் என்ன ஆயிட்டாரு, சேம் எக்ஸாம்பிள் நாம எல்லா விஷயத்திலுமே அங்க நம்ம பார்க்கணும். சோ அப்போ தங்கள் செய்துட்ட அந்த உடன்படிக்கைக்கு தகுந்தபடி தங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கூட தேவ சித்தத்தின்படி அவங்க பயன்படுத்தணும், மற்றவர்களுக்கு இடர்தலாக அவைகளை பயன்படுத்த கூடாது. சோ இந்த மூன்று பாயிண்ட் தான் முக்கியமான காரணம் என்னன்னா, புத சிருஷ்டிகள் ஏன் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான செலவு செய்து தங்களை அலங்கரிச்சு கூடாதுன்னு அங்க பார்க்கணும். அதே சமயத்துல இந்த மாதிரி நகைகள் இல்லாட்டி விலை உயர்ந்த ஆடைகள் அணிவதுல நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அதே ஒரு கட்டுப்பாடு எங்கேயும் இருக்குன்னா, நம்ம இன்னும் சில லாபகரமான விஷயங்களை நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்றது. அங்க பிரதர் சொல்ல போது என்ன சொல்றாரு, இன் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் எக்ஸெட்ரா. புரியுதுங்களா? ரியல் எஸ்டேட் தொழில், ஸ்டாக்ஸ், ஏதாவது இப்ப ஷேர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம பணத்தை போட்டு அது பண்றது கூட அது தப்பு, அது கூட நம்ம அங்க தவிர்க்க வேண்டிய விஷயம். மணி இஸ் வேல்யூபிள் ஃபார் தி யூஸ் டு விச் வி கேன் புட் இட் அண்ட் ஈச் மெம்பர் ஆஃப் தி நியூ கிரியேஷன் பொசஸிங் வெல்த் ஷுட் கன்சிடர் கேர்ஃபுல்லி தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி ஸ்டீவர்ஷிப். சோ பணம் நம்ம வசனத்திலே படிக்கிறோம் எல்லாவற்றுக்குமே. சோ அது இருக்க பெற்ற சகோதர சகோதரிகள் அது வந்துட்டு என்ன சொல்றாரு, ஷுட் கன்சிடர் கேர்ஃபுல்லி தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி. சோ அந்த பணத்தின் மேல, அந்த செல்வத்தின் மேல தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்ப கடமைகளை அவங்க உணர்ந்து அங்க செலவணும். அண்ட் பி ப்ராம்ப்ட் டு யூஸ் இட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி டிவைன் வில். சோ ஆனா அந்த விஷயத்துல அவங்க தேவன் நாம நம்ம கையில் இருக்கிற பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறான் அவன் தேவன் அவங்களுக்கு உணர்த்துவார், அவருடைய சித்தம் அவங்களுக்கு உணர்த்துவா. அந்த சித்தத்தின்படி அவங்க செய்யணும். அந்த சித்தம் என்ன வேணா இருக்கலாம், பட் அந்த சித்தத்தின்படி தான் அவங்க செய்யணுங்கிறது அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. மாறாக விழுந்து போன இந்த மனித சுபாவத்தினுடைய சுயநல நோக்கில அவங்க இவைகளை அங்க பயன்படுத்த அங்க கூடாது. சரி, அப்போ இதுல ஒரு நல்ல உதாரணம் சொல்றார். ஏன்னா இஃப் அ வேர்ல்லி மேன் ஆஃப் ஹை பிரின்சிபல்ஸ், உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மனுஷன் ஆனா நல்ல கோட்பாடுகளுக்கு கீழே தன் வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டவர் அவர் யாரா என்ன இருக்கலாம்னா, அதாவது ஹூ டிக்ளேர்ஸ் தட் ஹி இஸ் நாட் அ கிறிஸ்டியன். அவர் கிறிஸ்தவர் இல்ல, ஒருவேளை அவர் புத்திஸ்டா இருக்கலாம். அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏன்னா இது அப்படி சொல்றான், இந்த புத்திஸ்ட் அவங்களுடைய ஒரு கோட்பாடு என்னன்னா, ஒரு அருமையான சொல்றான், இங்கிலீஷ்ல படிச்சு நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஏ டிஸ்கிரேஸ் ஃபார் எனி மேன் டு டை ரிச், இட் இஸ் அ டிஸ்கிரேஸ் for any man to die rich. அதாவது யாராவது ஒருத்தர் பணக்காரனா மறிச்சானா அது அவருக்கு அவமானம். அர்த்தம் புரியுதுங்களா? நல்ல தத்துவம். உலகத்தின் மனுஷன் தான், அவர் கிறிஸ்டின் இல்ல, ஒரு புத்திஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம், அப்படி புத்திஸ்டே வைங்க. அவர் கூட என்ன சொல்றாருன்னா, ஒரு பணக்காரனா மறிச்சோம்னா அது நமக்கு அவமானம். எந்த கோணத்துல சொல்றாருன்னா, அந்த பணத்தை எல்லாம் நீ சரியா பயன்படுத்தாம இல்ல மறிச்சிருக்க இல்லைங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? பணக்காரா வச்சிருக்கிறாரு, பணம் நிறைய இருக்கு, மறிக்கும் போது அந்த பணம் அவர்கிட்டயே தான் இருக்கு. அப்புறம் அதான் என்ன அர்த்தம், அவர் பணக்காரராவே மறிக்கிறார் அப்படின்னா அது அவமானம் சொல்றேன். ஏன்னா அந்த பணத்தினா நீ என்ன பண்ணிருக்கலாம், எத்தனையோ பேர் செலவு செய்யறது இல்லைங்களா? நியாயமா சிலருக்கு இறங்கி பெரிய மனசுல உதவி செஞ்சு அதுதான் பிரயோஜனப்படுத்திருக்கலாம்ல. அப்படி பிரயோஜனப்படுத்தாம பணக்காரனா மறிச்சுட்டேன்னு சொன்னா வேஸ்ட் பா. அதுதான் அந்த வாசகத்தினுடைய அர்த்தம். சோ ஒரு சாதாரண உலக மனுஷன் இந்த லெவலுக்கு சிந்திக்கும் போது புது சிருஷ்டி ஆகிய நீங்களும் நாமும் எப்படி சிந்திக்கணும் இந்த விஷயத்தை, அதுதான் அங்க நமக்கு அங்க வைக்கக்கூடிய அங்க பாயிண்ட். சாதாரண உலக மனுஷன் அவன் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்றான் தானே, ஆனா அவன் இந்த மாதிரி ஒரு கோட்பாடு வச்சுட்டு வாழ்றான். அதாவது நம்ம வாழ்றோம், நமக்குள்ள கைகள் இருக்கிற சொத்து வத்துக்கள் எதா இருந்தாலும் கூட அதை வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம நல்ல நம்ம நாள் முடிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணோம், உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சுட்டு மறைச்சா அது கௌரவம் சொல்றான், அப்படி செய்யாம மறைச்சுட்டு அவமானம் சொல்றாங்க போல. அப்ப புது சிஷ்டி நாமோ எப்படி நம்முடைய விஷயங்கள்லாம் அங்க சிந்திக்கணும். இதுதான் அந்த அந்த வசன அந்த வாசகத்தை நமக்கு சொல்ல வேண்டியதனுடைய அங்க அர்த்தம் இல்லைங்களா? அப்ப இந்த டிரெஸ் விஷயத்துல கூட பாருங்க, நம்ம ஒரு நல்ல ஒரு உலக மனுஷன் யார் நம்ம காப்பி பண்ணலாம், மத்தவங்களுக்காக தன்னுடைய டிரெஸ் ரொம்ப சீப்பாக்கிட்டாரு. காந்தி எல்லாம் சிந்திச்சு பாக்கலாம், நல்ல மனுஷன். அதுதான் முன்னாடியே பார்த்தோம், கனம் எல்லா மனுஷனையும் கனம் பண்ணும். அவர் உலகத்தின் மனுஷன் தான், அவருக்கு தேவ திட்டம் தெரியாது, பட் ஒரு குவாலிட்டி காமிச்சிருக்கிறார் பாருங்க. அது இன்னைக்கு நியூ கிரியேஷன் நம்ம படிக்கிறோம், கடைபிடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம், ஆனா அவர் எந்த லெவலுக்கு தன்னை அர்ப்பணிச்சுட்டோம். சில விஷயங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அங்க பாக்கலாம். சோ அதுதான் இப்ப உலகத்தின் மனுஷங்க கூட அப்படி இருக்கும் போது புது சிஷ்டி நாம இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மையுள்ளவங்களா நடக்கிறது அங்க தேவ சித்தம். சோ அப்போ இந்த பரிதவிச்சு கிடக்கிற உலக ஜனங்களுக்கு ஒருவேளை இந்த நம்முடைய காரியங்கள்ல கொஞ்சம் இறக்கப்பட்டு நம்ம கருணை சிந்தையில அவங்களுக்கு நிறைய செய்யலாம், அப்படி செய்வதின் மூலம் கூட சில சமயங்கள் அவங்கள சத்தியத்துக்குள்ள நாம என்ன சொல்லுவோம், நம்ம அவங்களை நம்ம ஆதாயப்படுத்திக்கிறது அது ஒரு வழியா இருக்கும். ஒருவேளை நம்ம இறங்கி அவங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் உதவிகள் அவங்களை சில விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு, நம்ம பேசுற விஷயங்களை காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஏவுதல் இருக்கும். அதன் மூலம் ஒருவேளை அவர் விசுவாசத்துக்குள்ள வந்து கர்த்தர் இயேசுனுடைய அவரை விசுவாசிக்கிறது மூலம் பெற்றுக்கொள்ற அந்த நீதியின் வஸ்திரத்தை மற்றவங்களுக்கு நாம தரிப்பிக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பம் நமக்கு உதவும். சோ இதெல்லாம் தாராளமா நம்ம அங்க செய்யலாம். அதுதான் அங்க நமக்கு அங்க சொல்ற. சரி, இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கடைசி பேராகிராஃப்ல சில எச்சரிப்புகள். We are not in this urging that they any should beggar themselves and make themselves dependent upon the charity of others. இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். நாம இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வி ஷுட் பெக்கர் தெம்செல்ஸ், நம்மளே ரொம்ப தரித்திர நிலைக்கு ஆக்கி கொண்டு எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கணுங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடணுங்கிற அர்த்தத்துல அங்கு சொல்லல். அப்படி எது நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, நல்ல ட்ரெஸ் ரொம்ப செலவழிச்சு ரொம்ப நகை நட்டுக்கள் இதெல்லாம் போட்டுட்டு நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அதையவே நம்ம எப்படி தப்பா நினைச்ச கூடாது. அப்ப புது சிஷ்டிகள் எப்பயும் அழுக்கும் பாண்டியமா கிழிஞ்சதுமா போட்டிருக்குங்கிறது கூட அர்த்தம் இல்ல. சோ எப்பயுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் டேஞ்சர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எப்பயுமே எந்த உச்சத்துக்கும் நம்ம அங்க சில விஷயங்களை நம்ம அங்க போகக்கூடாது சகோதர சகோதரிகள. சோ அந்த அர்த்தம் கொடுக்கிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு துணி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பிரதர் அழகா சொல்றாரு, கண்ணுக்கு உருத்தாததா போடும், நீட் துவச்சதா இருக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீட்டா இருக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மத்தவங்களுடைய கண்ணை உருத்தாதது மாதிரி இருக்கணும். அது நல்ல ட்ரெஸ் அது மாதிரி போடணும். அதுக்காக கூட நம்ம ரொம்ப மோசமா கீழே இறங்கி அங்க போகணுங்கிற அர்த்தம் இல்லை. சோ இந்த விஷயத்துல எல்லாம் புதிய சிருஷ்டிகள் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமா அங்க இருக்கணும். அது வந்து நல்லதா இருக்கும். அது மாத்திரமில்ல, எல்லா விஷயங்களையும் தங்களுடைய வருமானத்துக்கு தங்களுடைய கைகளில் தேவன் அனுமதிச்ச ஆசீர்வாதங்களுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளவும் புதிய சிஷ்யர்கள் அங்க கற்றுக்கொள்ளணும். இதுவரை நாம இந்த பாடத்துக்கு முடிவுக்கு நாம வரோம் சகோதர சகோதரிகளே. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம், அதாவது புதிய சிஷ்யர்க்கான பூலோக கடமைகள். எப்பயும் போல ரொம்ப தாழ்மையா நம்ம உங்ககிட்ட வைக்கிறது, சொந்தமா அதை நம்ம படிக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதர சகோதரிகளே. அதனால நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய கான்சன்ட்ரேட்டட் டைமா இந்த மாதிரி கார ஸ்டடிஸ்க்கு பயன்படுத்தணும். அதுக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்துல தேவன் கிருபை செய்யும் போது நாம பஸ்காவினுடைய பாடம் நம்ம பார்ப்போம். சோ அது நியூக்ரேஷன் பார்த்த மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல அந்த நினைவு கூறுதல் நாளுக்கு நம்மை நாமே தயார்படுத்துவதற்கு ஏதுவாகும் அமையும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.